நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கடந்த 10 நாட்களில் முதல் தடவையாக பொதுவில் தென்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக அவர் பொது நிகழ்வுகளில் தென்படாத காரணத்தினால் அவரது உடல்நிலை குறித்த அனுமானங்கள் கிளம்பியிருந்தன. முன்னரே திட்டமிட்டப்பட்டிருந்த பல சந்திப்புகளை அவர் ரத்து செய்திருந்தார். ஆனால் இன்று தனது உடல்நிலை குறித்த செய்திகளுக்கு பதிலளித்த அவர், வதந்திகள் இல்லாமல் வாழ்க்கை சுவாரஸ்யத்தை இழந்துவிடும் என்று கூறினார்.
இஸ்ரேலில் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான இறுதி நாளான இன்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சர்ச்சைக்குரிய யூத குடியிருப்புகள் உள்ள கிழக்கு ஜெருசலேமிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அங்கு ஹார் ஹோமாவில் வைத்து உரை நிகழ்த்திய அவர், ஜெருசலேத்தின் அனைத்து பாகங்களிலும் ஒற்றுமையை தாம் பேணுவதாக உறுதியளித்தார்.
இந்தியாவில் கடந்த சனிக்கிழமையன்று ஒரு ரோமன் கத்தோலிக்க கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று கொல்கத்தா நகரில் 100 கணக்கான மக்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை கன்னியாஸ்திரிக்கு வயது 74 ஆகும். அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய போராட்டத்தில் பெண்களை காப்பாற்று, இந்தியாவை காப்பாற்று என்ற பதாகைகளை ஏந்திய வண்ணம் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர்.
புயல் தாக்கி பேரழிவிற்கு உள்ளாகிய பசிபிக் நாடான வனுவாட்டிற்கு அவசர நிவாரண உதவி வழங்கும் சர்வதேச நாடுகளின் பட்டியலில் சீனா புதிதாக இணைந்துள்ளது. சீனாவில் உள்ள செஞ்சிலுவை அமைப்பு $100,000 உதவியாக ஏற்கனவே வழங்கியுள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். சீனாவின் அனுதாபங்களை தெரிவித்த பேச்சாளர் வனுவாட்டுவின் நிலைமை குறித்து சீனா நெருக்கமாக அவதானித்து வருவதாக கூறினார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ராணுவ மற்றும் பொதுமக்கள் இழப்புகளை குறைக்கும் நோக்கில் இஸ்லாமிய அரசிடமிருந்து திக்ரித் நகரை மீட்பதற்கான ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைத்துள்ளதாக ஈராக்கிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த நகரின் பெரும்பாலான பகுதிகளை அரசாங்க படைகள் பிடித்துவிட்ட போதிலும் நகரின் மையப்பகுதியிலிருந்து ஜிஹாதிகளை இன்னமும் துரத்த முடியவில்லை. இந்த நடவடிக்கைக்கு வான் தாக்குதல் ஆதரவு தேவை என்று துணை பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தாலும் யாரிடமிருந்து வரவேண்டும் என்று எதுவும் கூறவில்லை.
பாகிஸ்தானில் ஆத்திரமடைந்த கிறிஸ்தவ சிறுபான்மை சமூக உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் நடுவே கல்லெறிந்து தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு கண்ணீர் புகை பிரயோகிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. இதன்போது குறைந்தது 7 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை லாகூரில் உள்ள 2 தேவாலயங்கள் தலிபானின் அமைப்பின் பாகிஸ்தான் கிளையொன்றினால் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்கானதை அடுத்தே இன்று அங்கு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
எரித்ரியாவில் மனித உரிமைகள் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணை ஒன்றில் மனித உரிமை மீறல்களுக்கான சான்றுகள் இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. எரித்ரியாவில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டாய ராணுவ சேவையும் அங்கு நிலவும் சட்டவிரோத கைதுகள், சித்திரவதைகள் மற்றும் தூக்கு தண்டனைகள் ஆகியவை அரசுக்கு எதிராக குரல் எழுப்புபவர்களை அமைதியாக்குவதாக அந்த ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கை தெரிவிக்கின்றது.
ஈரானின் அணுத்திட்டம் குறித்து மட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கான காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்க அரசுத்துறை செயலாளர் ஜான் கெரி அவர்கள் ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் 4 மணித்தியாலங்கள் பேச்சு நடத்தியுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையின் 5 நிரந்தர உறுப்பினர்கள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை சம்பந்தப்படக்கூடிய ராஜதந்திர முயற்சிகள் நடக்கவுள்ள வாரத்தின் ஆரம்பத்தில் சுவிட்சர்லாந்தில் இந்த சமரச பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.